الله أكبر الله أكبر الله
السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذريته ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أستغفر الله العظيم لي ولكم சுபஹானக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பிறகு ஆரம்பம் செய்கிறோம். தொடர்ந்து ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகிறோம். அல்லாஹுவை அவனுடைய தன்மைகளோடு நாம் எப்படி அறிந்து கொள்வது, அல்லாஹுவை எப்படி அறிய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு விவரித்தானோ, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விவரித்தானோ, அதே அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் குர்ஆன் இறங்கும் போதும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்க உரைகளை ஹதீஸுகளை மொழியும் போதும் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுவை அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்களோ அதே போன்று நாமும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை தான் இந்த கிதாபு தௌஹீதிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ஆயத்துகளின் வழியாகவும் ஹதீஸுகளின் வழியாகவும் விவரித்து வருகிறார்கள். அதிலே குறிப்பாக இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடம், அதாவது அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹு தஆலா ஏழு பூமிகளை படைத்திருக்கிறான், பிறகு நமக்கு மேல் ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான், அதற்கு மேல் அல்லாஹு தஆலா குர்சியை அமைத்திருக்கிறான், அதற்கு மேல் அல்லாஹு தஆலா தண்ணீரை அமைத்திருக்கிறான், அதற்கு மேல் அல்லாஹு தஆலா அர்ஷை அமைத்திருக்கிறான், அந்த அர்ஷுக்கு மேலே அல்லாஹு தஆலா அவருடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு உயர்ந்திருக்கிறான். அர்ஷ் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டில், அதற்கு கால்கள் இருக்கின்றன, வானவர்கள் அந்த கட்டிலை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மேல் அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கிறான். அவன் எப்படி அதற்கு மேலே உயர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை நம்முடைய அறிவை கொண்டு நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியாது. அந்த அரசுக்கு கீழ்தான் சொர்க்கங்கள் இருக்கின்றன, அந்த அரசுக்கு கீழிருந்துதான் சொர்க்கத்தின் ஆறுகள் உதித்தோடுகின்றன. இந்த விஷயங்களை சென்ற பாடங்களிலே நாம் பார்த்தோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயம் குறிப்பாக தௌஹீதுடைய விஷயங்களில், தௌஹீத் என்றால் அல்லாஹுவை பற்றிய சிபத்துகளை பேசப்படுகின்ற இந்த விஷயங்களிலே பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம், கல்விமான்கள் எல்லாம் கூட தடுமாறி விட்டார்கள். அல்லாஹுடைய இந்த சிபத்தை குர்ஆனில் வந்திருப்பது போன்று, ஹதீஸில் வந்திருப்பது போன்று, சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டது போன்று புரிந்து கொள்வதிலே, ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. ஆகவேதான் இந்த பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைய ஹதீஸுகளை கொண்டு சொல்லிக்கொண்டே வருகிறார். இதற்கு முந்தைய பாடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஹதீஸு ரெண்டு ஹதீஸிற்கும், ஒரு ஆயத்திற்கும், ரெண்டு ஆயத்திற்கும், உடனே அடுத்த பாடம் வந்துவிடும். ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் ஏறக்குறைய நம்ம ஒரு 9 ஹதீஸுகளை இதுக்கு முன்னாடி படிச்சுட்டோம், இன்னும் 3 ஹதீஸ் மிச்சம் இருக்கிறது. அடுத்த பாடமும் இது தொடர்பான பாடமாகத்தான் அமைத்திருக்கிறார்கள். அப்ப ஏனென்றால் அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருப்பதும் அல்லாஹுவிற்கு அருஷ் என்ற ஒரு கட்டில் இருப்பதும், அல்லாஹுவை படைப்பினங்களோடு ஒப்பிட்டு பார்த்த அல்லது அல்லாஹுடைய சிஃபத்தை படைப்பினங்களுடைய சிஃபத்தோடு ஒப்பிட்டு பார்த்த அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது என்ன அல்லாஹ்வுக்கு அரசு? சாதாரண துன்யாவுடைய மன்னர்கள் தான் தங்களுக்குன்னு ஒரு அரச கட்டில வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு மொத்த துன்யாவுமே அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அது என்ன அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அரசு? அதுக்கு மேல அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று அரிசை மறுத்தார். அரிசை மறுத்தார். அரிசி என்று எதை சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ஆட்சியை தான் அரிசி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய குர்சியை மறுத்தார்கள். அரிசும் குர்சியும் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். அரிசும் குர்சியும் ஒன்றுதான். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள அல்லாஹ்வின் ஆட்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை தானே தவிர, அதற்கு அகராதியிலே சொல்லப்படுகிற டிக்ஷனரியிலே சொல்லப்படுகிற கட்டில் என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. அந்த கட்டில் என்ற அர்த்தத்தை மன்னர்களுக்கு என்று விசேஷமாக இருக்கின்ற அந்த கட்டில் என்ற அர்த்தத்தை அல்லாஹ்வின் விஷயத்திலே குரானில் எங்கெல்லாம் அரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தை நாம் நாடவே கூடாது, அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அல்லாஹ் அதற்கு மேல் இருக்கிறான் என்பதையும் நாம் நம்பக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு அல்லாஹ் ஆட்சி செய்கிறான், அதுதான் சரியான கொள்கை என்று போதித்து போதித்து மக்களின் அறிவிலே அதையே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அரசு இருக்கிறது என்று சொன்னார்களோ, அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொன்னார்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உருவத்தை உடலை கற்பித்து விட்டார்கள், அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விட்டார்கள் என்று அவர்களின் மீது வீணான பழியை போட்டு ஒட்டுமொத்தமாக அப்படி அல்லாஹ் அவருடைய குர்ஆனிலே அவனை பற்றி சொல்லியிருப்பதை போன்று நம்பிக்கை கொண்டால் அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த பிரச்சாரத்திலே யாரெல்லாம் சிக்கினார்கள்? கடைசியிலே அந்த முஅத்தஸிலாக்கள் ஜஹ்மியாக்களுடைய பிரச்சனையிலே அந்த வாதத்திலே நான்கு இமாம்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்றால் இந்த நான்கு இமாம்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் என்று சொன்னார்கள் அல்லவா. அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த இமாம்கள் அல்ல. அந்த இமாம்கள் எப்படி ஹதீஸில் இருக்கிறதோ அப்படித்தான் அவர்களது நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த ஜஹ்மியாக்களுடைய முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையை மதுஹபுகளிலே புகுத்தி இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்கின்ற அளவிற்கு பெரும்பான்மையான மக்களை தங்களுடைய லாஜிக்குகளால் ஏமாற்றி மயக்கிவிட்டார். புரியுதுங்களா? அப்ப மக்களை பொறுத்தவரை என்ன, லாஜிக் பேசினா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அறிவு அப்படியே சிந்திக்க சொன்ன மாதிரி, அறிவுக்கு வேலை கொடுத்த மாதிரி. இன்றைக்கும் குர்ஆன் ஹதீஸின் பேர்ல மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் எதை வைத்து வழிகெடுக்கிறார்கள்? லாஜிக்கை வைத்து வழிகெடுக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி லாஜிக்குடைய அடிப்படையில் அவங்களுக்கு சொன்னவன, ஆமா சரியாத்தானே இருக்கு, ஆமா சரியாத்தானே இருக்கு, ஆமா சரியாத்தானே இருக்கு என்பதாக அவர்கள் கடைசியில் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு சஹாபாக்களுடைய ஈமானை விட்டுவிட்டு லாஜிக்கின் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப அதனாலதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதுல இன்றைக்கு ஹதீஸில் திரும்ப அருஷ் என்ற விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அர்ஷ் என்ற ஒரு கட்டில், மிகப்பெரிய கட்டில் இருக்கிறது. ஏழு வானங்களை விட, ஏழு பூமியை விட, அவருடைய குர்சியை விடவும் அது விசாலமானது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அதுக்கு ஆதாரமா அவங்க இந்த இடத்துல ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கூற்றை, ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்றில் என்ன வருகிறது, அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை நீங்கள் தொகுங்கள், மக்களுடைய செவி வாய்களிலிருந்து கேட்டு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதப்பட்டதோ அதுபோன்று குர்ஆனை எழுதுங்கள் என்ற பணியை ஜெயித் இப்னு சாபித், சஹாபி பேர் என்ன, ஜெயித் இப்னு சாபித் என்ற அந்த சிறந்த ஒரு நபித்தோழருக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப செவி வழியாக கேட்டு அவர்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்தார்கள். அவர்களும் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்திலே செவி வழியாக கேட்டு பதிவு செய்ததை எழுத்து வடிவமாக எழுதப்பட்ட அந்த சிற்சில ஏடுகளை கொண்டு, ஏடுகள் என்றால் ஓடுகளிலே எழுதப்பட்டது, கற்களிலே எழுதப்பட்டது, தட்டையான எறும்புகளிலே எழுதப்பட்டது, தோள்களிலே எழுதப்பட்டது, இவற்றை கொண்டெல்லாம் சரிபார்த்த போது கடைசியாக ஒரு இடத்திலே வந்து அவர்கள் நிற்கிறார்கள். அது என்ன? சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம். அந்த 9வது அத்தியாயத்தினுடைய 129வது கடைசி வசனம். அந்த வசனம் எழுதப்பட்டதாக வேற யார்த்தையுமே கிடைக்கல, மனப்பாடமா கிடைக்கிது, எழுதப்பட்டதாக வேற யார்த்தையும் கிடைக்கல. அப்படி பார்க்கும் பொழுது கடைசியா அந்த வசனம் யாரிடத்திலே கிடைக்கிறது என்றால், அதாவது அபு ஹுசைமா அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியிடம் மட்டும்தான் எழுதப்பட்டதாக கிடைக்கிறது. அதை பதிவு செய்து கொள்கிறார்கள். அந்த கடைசி வசனம் என்ன? அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? அல்லாஹு தஆலா அதுக்கு முன்பு நபியினுடைய உயர்வு சிறப்பை சொல்லி வருகிறான். அந்த நபி எப்படிப்பட்டவர்கள் என்று கடைசியா முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க இவ்வளவு கண்ணியமானவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டால், உங்களை விட்டு விலகிவிட்டால், அதனால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் அல்ல. நீங்க என்ன சொல்லுங்கள்? ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நீங்கள் விலகிவிட்டதால் எனது அழைப்பு பணியிலே ஒரு நஷ்டம் வரப்போவது கிடையாது. ஒரு சத்திய அழைப்பாளரின் அழைப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நஷ்டவாளிகள் யார்? மக்களை அழைப்பாளரா? அழைப்பாளர் ஒரு காலம் நஷ்டமடைய மாட்டார், அவர் கொல்லப்பட்டாலும் நஷ்டமடைய மாட்டார். யா லைத கௌமி யஅலமூன பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். ஹபீப் நஜ்ஜார் கொல்லப்படுகிறார், கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். சூரா யாசீனுடைய அந்த தோழர் சாஹிபு யாசீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கொடூரமான முறையிலே கொல்லப்படுகிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை காட்டுகிறார். அல்லாஹ் அவருக்கு வக்கீலத்து ஜன்னா, அவருக்கு சொல்லப்படுகிறது சொர்க்கத்தில் நுழைவீராக என்று. அந்த சொர்க்கத்தை பார்த்துவிட்டு அவர் சொல்கிறார், ஆஹா எனது கூட்டம் இவர்கள் அறிய வேண்டுமே, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியதை, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்ததை, அல்லாஹ் என்னை மன்னித்ததை. அப்ப ஒரு அழைப்பாளர் கொல்லப்பட்டாலும் அவர் நஷ்டவாதி அல்ல, அவருக்கு எல்லாமே வெற்றி தான். அவருடைய அழைப்பை கேட்டு மக்கள் தீனுக்கு நுழைந்தாலும் அவருக்கு வெற்றி, மக்கள் புறக்கணித்தாலும் அவருக்கு நஷ்டமில்லை, அவர் கொல்லப்பட்டாலும் அவருக்கு வெற்றி தான். அப்ப அவர்கள் உங்களை புறக்கணித்தால், உங்களை விட்டு விலகினால், அப்ப நீங்க அவர்களுக்கு பின்னாடி கவலைப்படாதீங்க. அழைக்கப்படுபவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால், துக்கத்தால் நீங்கள் செத்துவிட வேண்டாம். எவ்வளவு பெரிய ஆறுதலை அல்லாஹ் தனது நபிக்கு சொல்கிறார். சரி, நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாவை கொண்டு திருப்தி அடையுங்கள். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த வார்த்தை இருக்கிறதே சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்லலாம். வியாபாரத்திலே தோற்றாலும் சொல்லலாம், எக்ஸாம்ல தோற்றாலும் சொல்லலாம், எதில் உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டாலும் சரி, அப்போதெல்லாம் நீங்கள் ஹஸ்பி அல்லாஹ். ஏன்? நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், பிரச்சனை இல்லை, அல்லாஹுவை இழந்தால்தான் பிரச்சனை. எதை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனைவி போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது, உள்ள போயிருச்சா பிரச்சனை கிடையாது, எல்லாம் விதியின்படி நடந்து கொண்டே இருக்கும். கவலை இருக்கத்தான் செய்யும், அதை குற்றம் அல்லா பிடிக்கவில்லை. ஆனா துக்கப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டு உங்களையே மாய்த்து கொள்ள வேண்டாம். ஏன்? அல்லாஹ் இருக்கிறான், அவன் மீதே நான் சார்ந்திருக்கிறேன், அவனையே நான் சார்ந்திருக்கிறேன். வணக்கத்திற்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மகத்தான மிகப்பெரிய அரசுடைய இரட்சகன். எப்படி முடிகிறது? அத்தோபா 9வது அத்தியாயத்தின் 129வது வசனம் எப்படி அல்லாஹ் முடிக்கிறான்? மகத்தான மிகப்பெரிய அல் அஸீம் என்றால் மிகப்பெரிய, அல் கபீருடைய அர்த்தம், மிகப்பெரிய அரசுடைய இறைவன் என்று அல்லாஹ் அந்த அரிசை சில இடங்களிலே மிகப்பெரிய என்ற வார்த்தையை கொண்டு வர்ணிக்கிறான், சில இடங்களிலே அல் கரீம் என்ற வார்த்தையை கொண்டு மிக கண்ணியத்திற்குரிய அரிசி என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். இவர்கள் சொல்கிறார்கள், அரிசி என்று ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்கள். அது சென்று ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப இதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அர்ஷுடைய இறைவன் என்று அல்லாஹ் தன்னை புகழ்கிறான். எப்படி வானங்களை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, பூமியை படைத்தவன் என்று தன்னை பற்றி சொல்கிறானோ, சூரியனை சந்திரனை படைத்தவன், நட்சத்திரங்களை படைத்தவன் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறானோ, அதுபோன்ற அர்ஷுடைய இறைவன், அர்ஷுடைய அதிபதி, அர்ஷுக்கு சொந்தக்காரன் ரப் என்று அர்ஷுடைய மாலிக், அரசு அரசுடைய இறைவன் என்று தன்னை புகழ்கிறான். ஆனால் அல்லாஹுடைய அந்த புகழ்ச்சியை நீங்கள் அப்படியே வெறுமன ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறீர்கள். எப்படி என்றால் அரசை அரசாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தான். எப்படி அரசை அரசாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தான். அல்லாஹுடைய ஆட்சியை பற்றி அல்லாஹ் ஒன்றுக்கு மேற்பட்ட 100 வசனங்களிலே சொல்கிறார். வலில்லாஹி முல்கு சமாவாதி வல் அர்த் வான பூமிகளின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று 100 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் விசேஷமாக பல வசனங்களிலே அர்ஷ் 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 என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் அப்படி அர்ஷ்னு ஒன்றுக்கு இல்லையா? அப்ப அர்ஷ் என்று இருக்கிறது, அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அடுத்து பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை பதிவு செய்கிறார். இப்ப குர்ஆன்ல அர்ஷ் அர்ஷ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அர்ஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்களா? கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அருஷ் என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்குமே, ஆனால் அந்த அர்த்தத்தை விளக்காமல் அதே அந்த வார்த்தையை நபி அவர்கள் தங்களது ஹதீஸிலே பயன்படுத்த மாட்டார்கள். இந்த ஹதீஸ் நம்ம எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இந்தல் கர், துக்க நேரங்களிலே மன வேதனைப்படுகின்ற நேரங்களிலே நபி அவர்கள் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு கலிமாவை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அந்த கலிமாவிலே அவனது தௌஹீத் இருக்கிறது, லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த கலிமாவிலே அவனது சொர்க்கம் இருக்கிறது, இதை சொல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த கலிமாவில் இவனுடைய மறுமை இருக்கிறது, இந்த கலிமாவில் இவனுடைய துன்யாவும் இருக்கிறது. இந்த கலிமாவிலே லா இலாஹா இல்லல்லாஹ், வானம் பூமிகளை ஒரு தராசில் வைத்து நிறுத்தாலும் கூட அவற்றில் உள்ள எல்லோரையும் வானங்கள் என்று வரும் பொழுது அதில் என்ன அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்ன அல்லாத மற்றவரை வானம் என்று வரும் பொழுது. அப்ப அல்லாஹ் வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்பது அந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிய வருகிறோம். அப்ப வானங்களையும் பூமியையும் கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசினுடைய இன்னொரு பட்டியலை வைத்தால் இதுதான் கனமாக இருக்கும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹிலே பூமியினுடைய ஈமான் இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது, பூமியினுடைய சொர்க்கம் இருக்கிறது, பூமியினுடைய துன்யாவும் இருக்கிறது. சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு செல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வெற்றி கொள்வாங்க. ஆயுதங்களை கொண்டு வெற்றி கொண்டோம் என்று நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆயுதம் கையில் இருக்கும், எங்களுடைய திக்கரை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், திக்கரை கொண்டு அவனுடைய திக்கரை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று நம்புவார்கள். அல்லாஹ் குர்ஆன் அப்படித்தான் சொன்னான், மூமின்களே நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் நீங்கள் உறுதியாக இருந்து ஃபத்குருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று. மலக்குகளை இறக்கி அல்லாஹ் கட்டளை போடுவான், காஃபிர்களின் கழுத்துகளை வெட்டுங்கள், அவர்களின் விரல் நுனிகளை வெட்டித்தல்கள். நீ இங்க ஓம் கோஷத்தை போட்டேன்னு வச்சுக்க, அது வாழ்க இது வாழ்கன்னு சொல்லிட்டு சாவ வேண்டிய கோஷம் போட்டால், லாயிலாக இல்லல்லாவுக்காக வேண்டி நீ வாழ் தூக்கினால், லாயிலாக இல்லல்லாவுக்காக வேண்டி நீ குரல் கொடுத்தால் வானத்திலிருந்து அல்லா வானவர்களை இறக்குவான். நீ ஓம் கோஷ்டி, ஓம் தலைவர், ஓம் இயக்கம், ஓம் பார்ட்டின்னு கோஷம் போட்டு இருந்தா வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லா பாதுகாக்க இன்னைக்கு கோஷங்கள் நிறைய போயிருக்கு, நிறைய ஆகிவிட்டன, மிகைந்து விட்டன. ஆனா இந்த கோஷத்திலேயே லாயிலாக இல்லல்லா இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. சோத்துக்கு கோஷம், வயிற்றுக்கு கோஷம், துன்யாவுக்கு தான் மிச்சம் மீதி இருக்குதே தவிர ஆகிறதுக்குன்னு எதையுமே வைக்கலங்க. எங்க ஆகிறது எப்படி வேணாலும் நீங்க பாழாக்கிக்க, நாசமாக்கிக்கங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு பொருட்டு கிடையாது. எங்களுக்கு துன்யா வேணும், எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு துன்யா வேணும். எப்போது சொல்வார்கள் விஷயத்தால் சொன்னவர் மீது கருப்பு, கருப்பு என்று சொன்னால் அரபியிலே கவலையை சொல்வதற்கு ஹுஸ்னு ஹம்முன் ஹம்முன் அது போன்று ஹஸ்ரத் நஜாபத்து அப்படி வரக்கூடிய வார்த்தைகள்ல தான் ஒரு வார்த்தை கரு என்ற வார்த்தை. கரு மக்ரூஹ் என்றால் கவலை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு மனசு அப்படியே உள்ளமெல்லாம் இறுகி போய் வேற வழியே இல்லை, அப்படியே ஒரு விதமான மன நெருக்கடிக்கு ஆளாகி எதையுமே சிந்திக்க முடியாம எதையுமே யோசிக்க முடியாம எங்கேயுமே வழி தெரியாம ஒரு விதமா மாட்டிக்கிறான் பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு என்று சொல்லப்படும். அங்கே கருப்பு என்று அவர் ரொம்ப துயரத்தில் இருக்கார், ரொம்ப ஒரு துயரத்திலே இருக்கிறார். அந்த வார்த்தை கருப்புங்கிற வார்த்தை. அப்ப அந்த துயரத்துக்கு நமது மார்க்கம் என்ன சொல்லுகிறது? சைக்காட்டிஸ்ட் போங்கன்னு தேவையில்லை, அவருக்கு கொஞ்சம் மனம் ஏன் அல்லாவை ஜிக்ரு செய்யவில்லை என்றால் அப்படி ஏற்படும். அல்லாவை ஜிக்ரு செய்பவருக்கு மனநோய் ஏற்படாது, அல்லாவை ஜிக்ரு செய்பவருக்கு அவருடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். டென்ஷன் வராது சொல்ல வந்தாலும் போயிடும் ஈஸியா, அவருக்கு வந்து பிபி ஏறாது. அவருக்கு என்னென்னமோ சொல்றாங்களே இன்னைக்கு துன்யாவுடைய நோய்கள் ஜிக்ருடைய குறைவினால் ஏற்படக்கூடியவையாக இருக்கலாம் கண்டிப்பா. அப்ப அங்க நம்ம ஜிக்ரு எவ்வளவு செய்யறோம், அந்த தாழ்வு கல்குடைய தாழ்வு எவ்வளவு அல்லாவுடைய ஜிக்ரோட இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மன நிறைவோடு சொல்லணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் லாயிலாக இல்லா சொல்றாங்க, காரியம் ஆகுமா எப்படி எனக்கு இருந்தாலும் மாத்திரை சாப்பிடணும்ல, எனக்கு இருந்தாலும் டாக்டரை பார்க்கணும்ல, என்ன இருந்தாலும் மாத்திரை டேப்லெட் சாப்பிடணும்ல, உனக்கு இது இல்லாம எத்தனை ஆயிரம் டாக்டரை பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. இது இருந்து டாக்டரே பார்க்கலனாலும் கூட அல்லாஹ் சிபாவை கொடுக்கலாம். எப்படி இது இல்லாம எத்தனை ஆயிரம் டாக்டரை பார்த்தாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது, இது இருந்து டாக்டரையே பார்க்கலனாலும் கூட அல்லாஹ் சிபாவை கொடுக்கும். அந்த நம்பிக்கையில் எனக்கு இதில்தான் சிபா இருக்கிறது, மனதுக்கு சிபா. அல்லாஹ் குர்ஆன் திரும்ப திரும்ப சொன்னான், உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்க்குள்ள சிபா இதில் இருக்கிறது, உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்க்குள்ள சிபா இதில் இருக்கிறது. திரும்ப திரும்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்காக வேண்டி விசாலமான துவா கேட்டாங்க. சரி, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அர்த்தத்தை புரிஞ்சு அந்த உணர்வோட அல்லாஹ் அந்த சிபத்தோட அல்லாஹுடைய அந்த உயர்வோட மகத்துவத்தோட நீ தான் அல்லாவை கபூசிலையும் பார்க்கலாம் நம்பி வச்சிருந்த உனக்கு எங்க அல்லாவுடைய மகத்துவம் வரும்? துணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், இங்கும் இருப்பான், அங்கும் இருப்பான், எனக்குள்ளும் இருப்பான், உனக்குள்ளும் இருப்பான் அப்படின்னு அல்லாவை நீ நம்பி வைத்திருந்தால் அல்லாஹ் எங்கே என்றே உனக்கு தெரியலன்னு சொன்ன அல்லாவுடைய வல்லமை அவன் எப்பேற்பட்ட உயர்ந்தவன் எங்கே இருக்கிறான் எதையுமே நீ அறிஞ்சிக்காம லாயலாக இல்லாம் நூறு தடவை சொன்னாலும் சரி அல்லாஹ் உனக்கு ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அல்லாவை புரிந்து கொண்டு அல்லாவை அவருடைய சிபத்தோடு அறிந்து கொண்டு லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுவோம். நீ சொல்ற லாயிலாக இல்லல்லா கூட அழகான டேப்ரி கடலை சொல்லுது, ஒரு பச்சை கிளிக்கு சொல்லிக் கொடுத்தா கூட சொல்லு, சொல்லுங்க சொல்ல அழகா சொல்லு. அப்ப வார்த்தை மனம் அதோடு ஒன்றவில்லை என்றால் மனம் அதிலே அல்லாவுடைய சிபத்து இறங்கி அல்லாவுடைய சிபத்து சொல்லவில்லை என்றால் இந்த நாக்குடைய அசைவு வெறும் சப்தம்தான், இந்த நாக்குடைய அசைவு வெறும் சப்தமாகத்தான் இருக்குமே தவிர அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகாது. சகா பாக்கணும் தான் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளும் தான் சொல்றோம், நம்ம காது கேட்ட மாட்டேங்குது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அல் அலீம் அல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், நன்கு அறிந்தவன் அல் அலீம் அல் ஹலீம், ரொம்ப சகிப்பாளன். அப்ப அல்லாஹ்வுக்கு என் நிலைமை தெரியும், இந்த திக்ருக்குள் என்ன இருக்கிறது, இந்த திக்ருக்குள்ளே இந்த திக்ருக்குள் துஆ இருக்கிறது, இந்த திக்ருக்குள் துஆ இருக்கிறது. அல் அலீம் அனைத்தையும் நன்கு அறிந்தவன், என் நிலைமை அறிய மாட்டான் அவன், நான் என்ன கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிய மாட்டானா, என்னை விட அவன் என் கஷ்டத்தையும் அறிந்தவன், இந்த துக்கம் துயரால் எதனால் ஏற்பட்டது என்பதையும் அறிந்தவன், இதற்குரிய விடுதலையும் அவன் அறிந்தவன், இதற்குள்ள தீர்ப்பையும் தீர்வையும் அவன் அறிந்தவன், என்னுடைய இந்த துன்பம் எதனால் நீங்கும் என்பதையும் அவன் அறிந்தவன். அல் அலீம் அவன் நன்கு அறிந்தவன். என் ரப்பு என் நிலைமையை அறியாமல் இல்லை. எப்படிப்பட்ட இமானை கொடுக்கிறது அரசுக்கு மேலுள்ள அந்த அதிபதி. அவன் யார்? அல்ல அலி, நன்கு அறிந்தவன். என் நிலைமைகளை என்னை விட நன்கு அறிந்திருப்பவன். அல் ஹலி, அடுத்த சிபத் என்ன சொல்லப்படுகிறது? அல் ஹலி, ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவன். அல்லாஹ் என்றப்பே சகித்துக் கொள்கிறான் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை, அடியார்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்களை. அடியார்கள் அவனை ஏற்றுவதை அல்லாஹ் சகித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், காலத்தை ஏற்றுகிறார்கள், எல்லாவற்றையும் அவன் சகித்துக் கொண்டிருக்கிறான். அல் ஹலீம், அந்த எஜமானனே, தண்டிப்பதற்கு சக்தி உள்ள அந்த எஜமானனே, பழி வாங்குவதற்கு சக்தி உள்ள அந்த எஜமானனே, இவ்வளவு சகிக்கும் போது, பொறுக்கும் போது, அமைதியாக இருக்கும் போது, அவனுடைய அடிமையாகிய நாம் எவ்வளவு சகிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வார்த்தை அங்கு வருகிறது? அல் ஹலீம், அல் ஹலீம். யாரா நீ சகித்துக் கொள்கிறாய், நானும் சகிக்க கூட, ரப்பு சகித்துக் கொள்கிறான். அப்ப நீ என்ன சோதிச்சிருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச காலத்துக்கு தான். கண்டிப்பா நான் உனது இந்த சோதனையிலே சகித்துக் கொள்வேன். அல் ஹலீம், அடியார்கள் எனக்கு செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை நான் சகித்துக் கொள்வேன், நீ என்னை சோதிப்பதை நான் சகித்துக் கொள்வேன். அல் ஹலீம், நீ மகா சகிப்பாளன், நானும் அந்த தன்மையை கொண்டு என்னை அலங்கரிக்க பார்ப்பேன். இப்படி அல்லாஹ்வுடைய சிபத்தை கொண்டு நீங்கள் குணம் பெறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வுடைய சிபத்தை கொண்டு நீங்கள் குணம் பெறுங்கள். அப்படி என்னங்க? அல்லாஹ்வுடைய சிபத்தை கொண்டு அவன் மன்னிப்பவன், நாமும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் பொறுமையாளர், நாமும் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடை கொடுப்பவன், நாமும் என்ன செய்ய வேண்டும்? கொடை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிப்பவன், நாமும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்க வேண்டும். தஹல்லகூ பி அஹ்லாக்கில்லாஹ், தஹல்லகூ பி ஸிஃபாத்தில்லாஹ். அடுத்து லா இலாஹா இல்லல்லாஹ், மீண்டும் லா இலாஹா இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரிய இறைவன் உண்மையில் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரப்புல் அர்ஷில் அஸீம், ரப்புல் அர்ஷில் அஸீம், மிகப்பெரிய அர்ஷுடைய இறைவன். குர்ஆன்லயே அதே வார்த்தை, ஹதீஸிலும் அதே வார்த்தை. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரப்பு ஸமாவாத், வானங்களுடைய இறைவன். வரப்புல் அர்ஸி, பூமியுடைய இறைவன். ரப்புல் அர்ஷில் கரீம், கண்ணியத்திற்குரிய அரசுடைய இறைவன். அப்ப இவ்வளவு தனித்தனியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். வானத்தை அல்லாஹ்வோடு சேர்த்து, வானம் அல்லாஹ்வுடைய வானம், அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன். பூமியை அல்லாஹ்வோடு சேர்த்து, பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ் பூமியின் சொந்தக்காரன் என்று அல்லாஹ் தன்னை வர்ணித்திருப்பது போன்று நபி அவர்களும் வர்ணித்து, பிறகு கண்ணியத்திற்குரிய அரசுக்கும் நீதான் சொந்தக்காரன் என்று வர்ணிக்கிறார்கள். அரசுன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு போறாங்க. அரிசி அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிவதென்றால் அல்லாஹ்வுடைய அரிசை புரிந்தாக வேண்டும். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா இந்த மனிதன் வாழ்வதற்கே தகுதி இல்லாத, அல்லாஹ்வுடைய ஈமானை அடையாத ஒருத்தன், அல்லாஹ்வை பற்றிய அறிய விரும்பாத ஒரு மனிதன் இவன். வானம் பூமி படைத்ததிலே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொள்வதற்காக. சரி, அப்ப நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல? அல்லாஹ்வுடைய அரசை பற்றி இந்த பாடம் முழுக்க பேசிக்கொண்டே வருகிறார்கள். அதுல இந்த இடத்துல குறிப்பா குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் மூலமாக, அந்த துஆவிலே எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து தனக்கு மன அமைதியை தேடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை கவனமா கேட்கறீங்களா, வேற எங்கேயும் சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை புகழ்ந்து மன அமைதியை தேடுவது. அப்படி மன அமைதியை தேடக்கூடிய நேரத்திலே அப்ப அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டுமோ அந்த புகழின் உச்சத்தில் அல்லவா புகழ வேண்டும். அந்த புகழ் எவ்வளவு உயர்ந்த ஒரு புகழாக இருக்கும் அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்புல் அர்ஷில் அஸீம், ரப்புல் அர்ஷில் கரீம் என்ற புகழ்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அடுத்ததாக அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த புகழ்ச்சியாக இருக்கும் இது. அப்ப அந்த புகழ்ச்சியிலே அல்லாஹ்வை புகழ்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை என்றால் இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபியே நபியின் பக்கம் அறியாமையை சேர்ப்பது, அல்லாஹ் பாதுகாப்பாடா, நபியின் பக்கம் அறியாமையை சேர்ப்பது. இதை விட பெரிய ஒரு குற்றம் இருக்க முடியுமா மார்க்கத்தில்? இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய பல புண்ணியவான்களும் ஹதீஸ்ங்கிற பேர்ல இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு ஹதீஸ் ஆயிருச்சா, திரும்ப வர்றாங்க. அபு சயீத் குதிரி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, அன்னாஸு யுஸ்அகூன யௌமல் கியாமா. அப்ப மறுமையிலே இரண்டு ஊதுகள் ஊதப்படும் சூரிலே. முதல் ஊதிலே மக்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள். அப்போது யாரெல்லாம் உயிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும் பொழுது மக்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுவார்கள். சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், கால அன்னாஸு யுஸ்அகூன யௌமல் கியாமா, மக்கள் எல்லாம் மயக்கம் உருவார்கள் மறுமை நாளிலே. அந்த மயக்கம் தெளிவுற்ற போது முதல் முதல்ல யார் மயக்கத்திலிருந்து தெளிவுறுவார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் முழிச்சிருப்பார், அங்க ஒருத்தர் தெளிவா இருப்பார் மயக்கம் உறாமல். யார் அவர்? அங்க யார் இருப்பார்கள்? மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம். அங்கே மூசா இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? ஆகிதுன் பிகாயிமத்தின் மின் கவாயிமில் அர்ஷி, அர்ஷுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்தவர்களாக இருப்பார்கள். அவ அர்ஷன சும்மாவா என்ன விளங்கினார்கள் அர்ஜுன சும்மா எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை, ஆட்சியை துன்யாவை குறிக்கிற ஒரு வார்த்தைனா என்ன வருகிறது ஹதீஸ்ல? இவ்வளவு தெளிவாக வருகிறது. நாங்கள் நம்ம நாம் எல்லாம் எழுவோம், நான் முதலாவது ஆளாக எழுவேன். ஆனா பார்த்தால் முதல்ல நான் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அங்கே ஒருத்தர் எழுந்து நிற்பார். அவர் யார்? மூசா. அவர் எங்கே நிற்பார்? அரிசுடைய ஒரு தூணில் சாய்ந்தவராக, அரிசுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்தவராக இருப்பார். இவ்வளவு தெளிவான ஹதீஸ். நபி அவர்கள் அதை நம்பியதில் தானே அப்படி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வேறு ஒரு அர்த்தத்தை நாடி இருந்தால் விளக்கி இருப்பார்களா இல்லையா? தொழுகையினுடைய சுன்னத்து இது, முஸ்தஹப் இது, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதை செய்ய ஒவ்வொன்றுக்கும் துல்லியமா கோடு போட்ட மாதிரி கற்றுக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி வரக்கூடிய விஷயங்களில், மறுமையை பற்றி வரக்கூடிய விஷயங்களிலே, நமது ஈமானை பற்றி வரக்கூடிய விஷயங்கள்ல அர்த்தமில்லாத ஒன்றை சொல்லிவிட்டார்களா? அல்லது வேறு விதமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்றை அதற்கு பொருத்தப்பட்ட வார்த்தையை கொண்டு சொல்லிவிட்டார்களா? புரியுதா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய பழி சுமத்துவது நபியின் மீது, நபியினுடைய மார்க்கத்தின் மீது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே நான் பார்த்தால் ஃபைதா அநபி மூசா, மூசா இருப்பார். ஆஹிதுன் பிகாயிமத்தி மின் கவாயிமில் அர்ஷி, அர்ஷுடைய தூண்களில் ஒரு தூணை பிடித்தவராக. இதே அறிவிப்புல அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல, அனி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஃபஅகூனு அவ்வல மன் புஇத், எழுப்பப்படுபவர்களில் முதலாமவனாக நான் இருப்பேன். ஆனால் இத மூசா அஹ்ரிது பில் அர்ஷ், மூசா அங்கே அர்ஷை பிடித்துக் கொண்டிருப்பார். அப்ப எல்லா மக்களையும் பார்க்கும் பொழுது நபி முதல்ல எழுப்பப்படுவாங்க. ஆனா மூசா நபியோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூசா நபிக்கு முன்னால் எழுப்பப்பட்டிருந்தார். அதுக்கு அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. மன்னிக்கணும், இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், அல்லாஹ் தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பஅதஹும் ஃபௌகஃ, இவர்கள் தூதர்கள், அவர்களில் சிலரை விட நாம் மேன்மைப்படுத்துவோம். அப்ப இதுல ஏன் எதுக்கு என்று நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கால் அவருக்கு அங்கே ஒரு மயக்கம் ஏற்பட்டது தூர்மலையிலே, அங்கே தூர்மலையிலே ஒரு மயக்கம் ஏற்பட்டது. அல்லாஹ் என்னை உன்னை எனக்கு காட்டு என்று சொன்ன பொழுது அவர் மயக்கெடுத்து கீழே விழுந்தார் அல்லவா, அந்த மயக்கத்திற்கு பகரமாக இங்கே அவருக்கு அந்த மயக்கம் ஏற்படாமல் முதலிலே எழுந்திருக்கும் பொழுது முந்தி அவர் எழுப்பப்பட்டிருக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அர்ஷ், அல்லாஹ் தஆலா அர்ஷ் என்ற ஒன்றை படைத்திருக்கிறார். அர்ஷ் என்று ஒன்று இருக்கிறது, அது வானங்களுக்கு மேலே இருக்கிறது, அதற்கு தூண் இருக்கிறது, அது இருக்கக்கூடிய ஒன்று. சும்மா கற்பனையா எல்லா ஆட்சியை குறிக்கக்கூடிய வார்த்தையோ, வையகத்தை பிரபஞ்சத்தை அப்படியே பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தையோ, அல்லது அல்லாஹ்வுடைய ஆட்சி என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ அல்ல. அர்ஷ் என்பது ஒரு கட்டில், அர்ஷ் என்பது கால்களை உடைய ஒரு பிரம்மாண்டமான மிக கண்ணியத்திற்குரிய ஒரு கட்டில். அல்லாஹு தஆலா அதனுடைய கண்ணியத்தை எப்படி வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹு அக்பர், அதை சுற்றி வருவதை வானவர்களில் பலருக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். வானவர்கள் எப்படி துன்யாவிலே அல்லாஹ்வுடைய வீட்டை உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் காபத்துல்லாவை சுற்றி வருகிறார்களோ, அதுபோன்று அர்ஷை பல வானவர்கள் சுற்றி வருகிறார்கள். தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு கீழே இருந்து கொண்டு. அல்லாஹு தஆலா அப்படி அரசை சுற்றுவதை அவர்களுக்கு ஒரு இபாதத்தாக ஆக்கி இருக்கிறான் என்றால், அது எப்பேற்பட்ட கண்ணியமான ஒன்று! இப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான், ஆனா தவாப் செய்யலாமா? இந்த காலத்துல வேற கதை. மஸ்ஜித தவாப் செய்யறது என்ன, கபரையே தவாப் செய்வாங்க. இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகி கபர் இருக்குதோ இல்லையோ, ஒரு ஜண்டாவை நட்டு வச்சா கூட அதை சுத்துறதுக்கு தயார். எப்படி எப்படி டெவலப் ஆகிட்டே போறாங்க நாளுக்கு நாள் தீன்ல? முதல்ல கபரை சுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கபரே தேவையில்லைங்க. கபர்ல கபராளி பேர்ல ஒரு ஜெண்டாவை நட்டு வச்சா போதும், அதை சுத்துறதுக்கு தயார். இவ்வளவு கேவலமான ஒரு செயல். இந்த சுன்னத்துல் ஜமாத்து, சுன்னத்துல் ஜமாத்துன்னு உலமாக்கள் தங்களை பெருமை அடித்துக் கொள்கிறார்களே, இதை எங்கேயாவது யாராவது பேசுறாங்களா? சிறு, மிக பயங்கரமான சிறு. சிலை வணங்குவதை விட மோசமான சிறுக்கில் மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பாருங்க, இந்த முஹர்ரம் மாசம் வந்தால் ஏன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாருங்க, அந்த ஜெண்டாவுக்கு அவங்க பூ போட்டு பாத்தியா ஓதி அதுல தட்டு தடவி தபு என்னென்ன செய்கிறார்கள், சிலை வணக்கத்தின் அத்தனை செயல்பாடுகளையும் செய்கிறார்களே. எங்கேயாவது இமாம்கள் மஸ்ஜிதுகளில் பேசுறாங்களா? எங்கேயாவது இதை பற்றிய விழிப்புணர்வு ஏதாவது நடக்குதா? அப்ப என்ன இது, இதை விட ஒரு பெரிய அநியாயம் அறிந்தவர்கள் இந்த உம்மத்தின் மீது செய்யக்கூடிய அநியாயம் இருக்குமா? தொப்பி போடலங்கிறதுக்காக வேண்டி கியாமத்தையே உண்டாக்கிறாங்க. எப்படி தொப்பி போடலங்கிற ஒரு காரணத்தினால மஸ்ஜிதுல கியாமத்தே நடக்குது. அடிதடி சண்டை, ரகல பள்ளியை விட்டு வெளியே போன்னு சொல்லி இன்னும் என்னென்னமோ நடக்குது. ஆனா தாடி வைக்காத பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க, வட்டி வாங்கறத பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. சிறுக்கில இப்படி கூட்டம் கூட்டமாக விழுகிறார்களே, அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள், மீட்டிங் போடுவாங்க. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப எதற்கு நாம் சொன்ன விஷயத்தை திரும்ப அடுத்தமா சொன்னோம்? அப்ப அர்ஷ் என்பது நமது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, ஆகிரத்துடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அரிசியை ஒருவன் நம்பவில்லை என்றால் ஆகிரத்தை நம்பவில்லை. ஏன்? ஆகிரத்திலே முக்கியமான இரண்டு நிலைகளிலே ஒரு நிலை என்ன? சொர்க்கம். அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அரிசுக்கு கீழே இருக்கிறது. சொர்க்கத்தின் ஆறுகள் அரிசியிலிருந்து ஓடி வருகின்றன. அப்ப அரிசியை நம்புவது நமது ஈமானுடைய ஒரு, அதாவது பிரிக்க முடியாத ஒரு அம்சம். இந்த அரிசியை நம்புவதால் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அந்த ஈமானுடைய சிபத் என்னவென்றால், அல்லாஹுடைய கண்ணியத்தை கொஞ்சம் உணர முடியும். அல்லாஹுடைய அந்த கண்ணியம், அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரிசியை படைத்தவனே அல்லாஹ் அக்பர். அந்த அரிசியை சுத்தி வருவதை மாணவர்களுக்கு இபாதத்தாக ஆக்கியவனே, அந்த அரசுடைய இறைவனே என்று எல்லா இறை தூதர்களும் உன்னை புகழ்ந்திருக்க, நீயே உன்னை அந்த வார்த்தையை கொண்டு புகழ, நபிமார்கள் அதை கொண்டு உன்னை புகழ, நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை கொண்டு புகழ, அல்லாஹ்வே நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீ அந்த அரசுடைய அதிபதி, நான் உடைய சாதாரண அடியான், என்னை நீ எனது பலவீனத்தோடு ஏற்றுக்கொள். அந்த அல்லாஹ்விடத்துல பணியக்கூடிய, அல்லாஹ்விடத்துல அந்த ஒரு பணிந்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. அப்ப இதை விட்டுப்பிட்டு ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் அக்பர், அவர்களுடைய வாசகங்களை பாருங்க, அவ்வளவு மோசமான வாசகங்கள். குறிப்பா இந்த சூஃபிசம் தரிகான் இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு வெளிரங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னமோ பூமியில் நடக்கிற வானவர்கள் மாதிரி அவங்க தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஆனா அவர்களுடைய கொள்கையை பார்த்தீர்கள் என்றால் இப்லீசுடைய அகீதாவோட மோசமா இருக்கும். யாருடைய அகீதாவோட? வழிகெடுக்கிற இப்லீஸ் இருக்காம பாருங்க, சைத்தான், அவனை விட மோசமான அகீதாவில் இருப்பான். ஏன்னா இப்லீஸ் கூட அல்லாஹ் எல்லாத்துலயும் இருக்கான்னு சொல்லலாம். இப்லீஸ் கூட அல்லாஹ் எல்லாத்திலும் இருக்கான்னு சொல்லல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்னிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான். ஒரு அவுளியாவும் அவர் சொல்ற ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை தான், சுசகமா சொல்ற, புரியறவங்க அப்படியே புரிஞ்சுட்டு போயிடுங்க. ஒரு அவுளியாவா, அந்த அவுளியாவுக்கு நிறைய பெண்கள்ல நிறைய முடியுதுகளாம். அப்ப பெண்கள் எல்லாம் ஒரு பயான கேட்டா எல்லாரும் ரொம்ப தக்குவா அவங்களுக்கு கூடுமா. அப்ப ஒரு பெண்ணு அந்த அவுளியா இன்னொரு ட்ரிப்பு அந்த ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு பெண்ணு வரலையா, அந்த பெண்ணை பத்தி இந்த அவுளியா விசாரிக்கிறாராம். அப்ப அந்த வந்திருக்கக்கூடிய மற்ற பெண்கள் சொல்றாங்களாம், இப்ப முன்னாடி அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் வேற வழியில போயிட்டாங்க, அதனால உங்களை சந்திக்க வர்றதுக்கு அந்த பெண்ணு வெக்கப்படுறாங்க அவுளியா, அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்ல இந்த அவுளியா சொல்லி விடுறாராம். யார்ட்ட, அந்த பெண், அந்த பெண் மற்ற பெண்களிடத்துல தன்னுடைய அந்த பெண் முறியதுக்கு சொல்லி விடுறாங்களாம். அதை பத்தி ஏன் அவங்க கவலைப்படணும், செய்யறவனும் அவன் தான் செய்யப்படுறவனும் அவன் தான். இப்படிப்பட்ட மோசமான கொள்கையை கொண்டவர்கள் தான் இந்த சூஃபிசத்துல வரம்பு மீறி செல்லக்கூடியவர்கள். பார்க்கறதுக்கு ஆரம்பத்துல என்னமோ கல்விக்கு பரிசுத்தம் படுத்துறாங்க, தஸ்கியா பண்றாங்க, திக்ரு செய்ய வைக்கிறாங்க, அதுக்கு தர்பியத்து கொடுத்துட்டாங்கன்னு நினைப்பீங்க, கடைசியில கொண்டு போய் ஒட்டுமொத்தமா ஜஹன்னம்ல தள்ளிட்டு வரைய வந்துருவாங்க. நல்லா பாதுகாக்கணும். சரி, இந்த மாலிம் நம்ம ஊர் சைடு ஓவரா இருக்குல்ல, பாதுகாக்கலாம். அடுத்த படத்துக்கு போமா இன்ஷால்லா. இது முந்தைய பாடத்தோட சம்பந்தப்பட்டது எவ்வளவு முடியிருப்போம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது, அவன் நமக்கு மேலே உயர்வாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹு தஆலா ஃபித்ராவாக படைத்தது. இப்படித்தான் அல்லாஹு தஆலா ஒரு தூய மனிதனுடைய தூய்மையான உள்ளத்திலே தூய்மையான நம்பிக்கையிலே அமைத்திருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வை பற்றிய தெரியாத ஒருத்தனா இருந்தாலும் கூட கடவுளே நான் காப்பாத்து எங்கதான் கையை தூக்குகிறான், இப்படி கையை தூக்குறது இல்லை, யாரும் எங்கதான் தூக்குறான், இப்படித்தான் தூக்குகிறான், மேலதான் பண்றான். இறைவா ஆண்டவனே தெய்வமே வானத்தில் உள்ளவனே மேல உள்ளவனே என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னா. அப்ப இது சித்திராவாக ஆக்கப்பட்ட ஒன்று, சரிங்களா. இதையும் இந்த முட்டாள்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், குரானையும் ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் படைத்த ஃபித்ராவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு மூர்க்கத்தனமாக மார்க்கத்தின் அடிப்படைகளை மறுக்கிறார்கள். அடுத்த ஹதீஸ், அடுத்த பாபுல படத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சூரா அல் மஆரிஜ் ஆரம்ப வசனத்தை பதிவு செய்கிறார்கள், தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, வானவர்களும் ஜிப்ரஹீலும் அவன் பக்கம் ஏறுகிறார்கள். ஏறுகிறார்கள் என்று எதை சொல்வீர்கள், மேல போறதை சொல்வீங்களா கீழே போறதை சொல்வீங்களா, மேல போறதை சொல்வீர்கள். அப்ப அவன் பக்கம் ஏறுவார்கள் என்றால் அவன் மேலே இருக்க போய் தான் அவன் பக்கம் அவர்கள் உயர்கிறார்கள். எவ்வளவு தெளிவான வசனம். அடுத்த வசனம், இலைஹி யஸ்அது கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹ், சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இலைஹிய சாதுல் கலிமு தய்யிப், அவன் பக்கம்தான் தூய்மையான வார்த்தைகள் தூய்மையான அமல்கள் உயரே செல்கின்றன. அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் உயரே இருக்கிறான், எனவே அவனுக்கு செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களை அவன் தன் பக்கம் உயர்த்திக் கொள்கிறான். அப்ப உயர்த்துகிறான் என்பது மேலே உள்ள ஒருவனை நோக்கி சொல்லப்படுமா, கீழே உள்ளவனை பற்றியோ, அல்லது எல்லா இடத்திலும் பூந்து கொண்டிருப்பவனை பற்றி சொல்லப்படுமா, கண்டிப்பாக அப்படி சொல்லப்படாது. மேலே உள்ளவனை குறித்து தான் சொல்லப்படும். இலைஹிய சாதுல் கலிமு தய்யிப் பாருங்க. அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு அசரை, ஒரு சஹாபியுடைய கூற்றை பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலிருந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை விளங்கணும். குர்ஆன் ஹதீஸை புரிவதென்றால் சஹாபாக்களுடைய அசர்கள் கூற்றுகள் அவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய வியாக்கியானங்கள், அவற்றிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. இப்படி நீங்க கடைசியில இந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா புகாரியில மொத்தமா உதாரணத்துக்கு ஒரு 1000 பக்கம் இருக்கும்னு சொன்னா 300 பக்கம் தான் தேரும். அப்படி யாரும் ஹதீஸ் கலையில எந்த அறிஞரும் சொன்னதே கிடையாது. இப்ப பாருங்க, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், பலக அபாதர்ரின், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. என்ன செய்தி, போன வாரம் பேசிக்கிட்டு இருந்தமே சம்சம் தண்ணியை பற்றி பேசும்போது மபஅது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை பற்றிய செய்தி கிடைத்தது. ஃபகால லி அஹீஹி, முதல்ல தம்பிட்ட சொல்றார், இஅலம் லி இல்ம ஹாதர் ரஜுல், அந்த மனிதருடைய என்ன நாலேஜ், அந்த மனிதரை பற்றிய செய்தி என்னன்னு சொல்லி எனக்கு போய் தெரிந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது ஹாதர் ரஜுல், இந்த மனிதரின் செய்தியை எனக்கு தெரிந்து வா என்று சொல்லும் பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், அல்லதி யஸ்அமு, அவர் யார் தெரியுமா, அவர் இப்படி சொல்கிறாராம், என்ன, அன்னஹு யஸீஹில் கபரு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து செய்தி அவருக்கு வருவதாக சொல்கிறார் அல்லவா, அந்த மனிதருடைய செய்தியை நினைப்பு கேட்டுட்டு வா, தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தம்பி அனுப்புறாப்ல. அது வேற சம்பவம், தம்பி வந்து பார்த்துட்டு போய் சொல்றாப்ல, நீ சொன்னது ஒண்ணுமே எனக்கு திருப்தியா இல்ல, நீ இங்கே உட்காந்து நான் போய் பார்த்துட்டு வரேன், கிளம்பி வந்தவங்க முஸ்லீமாய் திரும்பிட்டான். இப்ப என்ன விஷயம், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நபி அவர்கள் சொன்னதாக என்ன செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, வானத்திலிருந்து தனக்கு செய்தி வருவதாக. வானங்கிறது கீழே இருக்கா மேல இருக்கா, இதையாவது ஒத்துப்பீங்களா நீங்க, வானம் என்பது கீழே இருக்கா மேல இருக்கா, அல்லது வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா, எங்கப்பா இருக்கு, வானம் என்பது மேலே இருக்கிறது. அப்ப வானத்திலிருந்து செய்தி வருகிறது சொன்னா அல்லா எல்லா இடத்துலயும் இருந்துட்டு வானத்திலிருந்து செய்தி அனுப்பணும், பக்கத்திலிருந்து சொல்லிட வேண்டியதானே, புரியுதா உங்களுக்கு, எவ்வளவு கேவலமான ஒரு முரண்பாடு பாருங்க. யாரெல்லாம் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுறாங்களோ, யாரெல்லாம் சரீஹ் சுன்னா, தெளிவான குரானுடைய வாக்கியத்துக்கும் சுன்னாவுடைய தெளிவான வாக்கியத்துக்கு யாரெல்லாம் முரண்படுறாங்களோ, கடைசியில் அவரை விட கேவலமான முட்டாள் யாரும் இருக்க மாட்டார். அவ்வளவு முரண்பாடுகளில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக விழுந்து கொண்டே இருப்பார், அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் தௌபா செய்தாலே தவிர, அதிலிருந்து அவர் விலகினாலே தவிர. எப்படி ஒரு முஷ்ரிக் இருக்கான் பாருங்க, ஒரு முஷ்ரிக், முஷ்ரிக் தான் தெரியுமா என்ன, ஆதில் ஹூஇஸ் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர், சிலை சிலை வணங்குறான்ல, அந்த முஷ்ரிக்க பாருங்க, அவன் சிலை வணங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த ஷிர்க்கு தான் உலகமே உலகமா தெரியும். தேங்கப்பா என்ன பெரிய கடவுளப்பா, கையில கத்தி, இந்த கையில சூனம், இத்தனை கை இருக்குது, இத்தனை தலை இருக்குது, ஒரு காலில் நின்றுகிட்டு என்னென்னமோ டான்ஸ் ஆனா, தேங்கப்பா பார்த்தாலே அவனுக்கு பக்தியா இருக்கும், எத்தனை சிலைகள் இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், அப்படியே உண்மையிலேயே அது ஒரு பெரிய, அதாவது ஆற்றலுடையது மாதிரியும், அதுகிட்ட இவன் கேட்கும் பொழுது இவனுக்கு பெரிய ஒரு மனசுல ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு ஆற்றல் வந்த மாதிரியும், அது பேரை சொல்லும் பொழுது இவனுக்கு அப்படியே அந்த பலூன் உப்புற மாதிரியும், இவனுக்கு ஏதோ உப்பிட்டு வர்ற மாதிரியும் அப்படியே தெரியும். கடைசியில இவன் எப்ப இல்லல்லான்னு ஒரு வார்த்தையை சொல்றானோ அன்னைக்கு தெரியும் இதெல்லாம் குப்பைன்னு சொல்லி. எப்ப தெரியும், லா இலாஹா இல்லல்லான்னு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதுதான், சி இதையான போய் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எப்படி சி இதையானமா வணங்கிக்கிட்டு இருந்தோம், சாத்தம் அப்படின்னு கேவலப்பட்டு காரி துப்பி அவனே உடைச்சிருவான். அந்த மாதிரி எவன் ஒருவன் குர்ஆன் ஹதீஸ விட்டுட்டு வந்தான், பெரிய லாஜிக் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரோ, தௌபா செஞ்சுட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வந்தாதான் புரிய வரும், எவ்வளவு பெரிய மடமையிலே நான் இருந்தேன். எப்படி ஒரு முஷ்ரிக்கு தௌபா செய்து விட்டு வந்தால் அந்த ஷிர்க்கை ஒரு மடமை என்று புரிவானோ, எப்படி ஷிர்க்கில் இருக்கின்றவரை ஷிர்க்கை அவன் ஒரு மடமையாக கருதவே மாட்டான், அதே போலதான் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டு லாஜிக்கை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே காலர் தூக்கிட்டு புரிஞ்சிட்டோம் நாங்க, புட்டு புட்டு வைக்கிறோம் நாங்க, கிளீனா பாருங்க, கரெக்ட் இப்படி சொன்னாதான் மார்க்கம் கரெக்டா விளங்கும், இப்படி சொன்னாதான் யாரும் மார்க்கத்தை எடுத்து பேச மாட்டாங்க, இப்படி சொன்னாதான் யாரும் மார்க்கத்தின் மேல ஆட்சேபனையே பண்ண முடியாது, ஆச்சார் முடிச்சாங்க வழங்கிட்டு இருக்கான். தௌபா செய்து விட்டு குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வரும்போது அச்சு எவ்வளவு கேவலமா நம்ம உளறிட்டு இருந்தோம் என்று அவன் புரிய வருவான். அடுத்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி வானத்திலிருந்து செய்தி வருவதாக சொல்கிறார் அல்லவா, அந்த நபியுடைய செய்தியை என்னிடத்திலே கொண்டு வா, அப்ப வானத்திலிருந்து செய்தி வருகிறது என்பது இது இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை. குர்ஆன் இங்கிருந்து இறக்கப்படுகிறது, வானத்திலிருந்து இறக்கப்பட்டது. அப்ப வானம் என்பது மேலே உள்ளது. அப்ப மேலே உள்ள ஒருவன் தான் அந்த செய்தி இறக்குகிறான் என்றால் அப்ப அவன் மேலே இருக்கிறான் என்பதை நாம் நம்ப ஆக வேண்டும். ஈமானில் உள்ள ஒரு பகுதி அவனை போய் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், கடைசியில முத்தி போய் எனக்கு கக்கூசில போனாலும் தெரியலாம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு சகோதரருக்கு எடுத்து படிச்சுக்கணுமா இல்லையாப்பா, என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், நாங்க முத்தி 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 எங்களுக்கு கஷ்பு எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா நாங்க சிறுநீர் கழிக்க போனா அங்க கூட எங்களுக்கு அல்லா தெரியலாம், அதனால பல நாளா சிறுநீர் கழிக்காமல் இருந்தீங்க. எப்படிப்பட்ட மோசமான கொள்கை பாருங்கள். நம்முடைய அமல்கள் அதை அப்படியே உயர்த்தி செல்கின்றன. அதே போல உயரே செல்லக்கூடிய பாதைகளை உடையவன் யாரை வர்ணிக்கப்படுகிறது, அல்லாஹவை வர்ணிக்கப்படுகிறது. சுரங்கங்களை உடையவன் என்ன வர்ணிக்கப்பட்டிருக்கிறது, புரியுதா இல்லையா? அப்ப உயரே ஏறக்கூடிய பாதைகளை உடையவன் என்று அல்லாஹவை வர்ணிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனை உயரே உள்ளவன் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லா இடத்திலும் சூழ்ந்திருப்பவன் என்று விளங்கிக் கொள்வீர்களா? அவருடைய எலும்பு சூழ்ந்திருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறார்கள், இதில் மஆரிஜ் என்பதற்கு என்ன பொருள், அல் மலாயிக்கத்து தஅருஜு இலல்லாஹ், வானவர்கள் அந்த வழியாக அல்லாஹ்வின் பக்கம் மேலே உயர்ந்து செல்கிறார்கள். ஒரு ஹதீஸ் மட்டும் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, உங்களிலே டைம் விட்டு டைம் பாரி வைத்து இப்ப இவர் அப்ப அவர் என்று வானவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மலாயிக்கு தும்பில்லையில் மலாயிக்கு தும்பின்னஹார், இரவுக்கென்று வானவர்கள் பகலுக்கென்று வானவர்கள் என்ன செய்கிறார்கள், வஹஜத்மியூன ஃபீ ஸலாத்தில் அஸ்ரி வஸலாத்தில் ஃபஜ்ரி, இந்த இரண்டு வானவர்களும் அஸ்ர தொழுகிலே சந்தித்துக் கொள்கிறார்கள், ஃபஜ்ர தொழுகிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். எப்படி, இப்ப அஸ்ர தொழுகையில வந்தவங்க ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க, அவங்க டூட்டி முடிச்சுட்டு போகும் பொழுது அப்ப காலையில உள்ள மலக்குகள் வந்து ஃபஜ்ர் துறையில ஜாயின் ஆவாங்க, அவங்கள்ட்ட அடியார்களை விட்டுட்டு இவங்க போவாங்க. இவங்க ஃபஜ்ரில் வந்தவங்க அசரில் போவாங்க, அசர் துறையில இருக்கும் பொழுது மேல வானத்திலிருந்து அடுத்து இறங்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்மளை அசர் துறையில விட்டுட்டு போவாங்க. சரியா, வருவாங்க. சும்மையாவுள்ளதீனும் இரவிலே தங்கியிருந்த மாணவர்கள் மேலே செல்வார்கள். கீழே செல்வார்கள் இருக்கு, வலது பக்கம் போவாங்கனா இருக்கு, இடது பக்கம் போவாங்கனா இருக்கு, சுத்திக்கிட்டே இருப்பாங்கனா இருக்கு, அல்லது இங்க இருந்து செய்தி சொல்வாங்கனா இருக்குது, மேலே செல்வார்கள். அவனுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருந்து வர்றாங்க, எந்த இடத்துல இருந்து வர்றாங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும். என் அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள் சொல்வார்கள், தரக்கனாகும் மகுமி சொல்லுவோம் வகதையினாகும் மகுமி சொல்லுவோம், அல்லா அவர்களை தொழுத நிலையிலே விட்டு வந்தோம், அவர்களிடத்தில் நாங்கள் சென்றதும் அவர்கள் தொழுத நிலையில் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபஜ்ர் தொழுகை அதே போல அஸ்ர தொழுகையுடைய ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, நாங்க ராத்திரிலாம் இன்டர்நெட்ல பாடம் படிக்கிறாராம், சுபு தொழுகை ஆலகாலம், இது என்ன இன்டர்நெட்ல பாடம், இது கபூருக்கு நரகத்துக்கு போற பாடம், ஒன்னால ராத்திரி விழித்திருந்தால் காலையில சுபு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர முடியல இருந்தால் உனக்கு ராத்திரில விழித்திருக்கிறது ஹராம், ராத்திரில விழித்திருப்பது ஹராம். அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் சர்வ சாதாரணமா சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் கிளாஸ் டைம் கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சு, அதான் இன்னைக்கு யாரையுமே காணும், இது என்ன கிளாஸ் ஆயிடுது, அல்லாஹ் அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். அப்ப அல்லாஹு ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து இதே நம்பர்ல இன்னொரு ஹதீஸ் வந்து அதை படிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு பேரிச்சம்பள அளவுக்கு கூட தர்மம் செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனா நல்ல ஹலாலான காசிலிருந்து தர்மம் செய்யும், அப்படி செய்தா அடுத்து செய்தால் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கமாவை போட்டுட்டு சொல்றாங்க, வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், அல்லாஹ்வின் பக்கம் உயரே செல்லாது ஹலாலான செல்வத்திலிருந்து செலவு செய்யப்பட்ட சுத்தமான அமலை தவிர. அப்ப வலாயசாது இல்லல்லா, அல்லாவின் பக்கம் உயரே செல்லாதுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் உயரே இருக்கிறான், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று. அப்ப அப்படி சுத்தமான ஹலால் இருந்து செலவு செய்தால் அல்லாஹ் தனது வலது கையால் அதை ஏற்றுக்கொள்கிறான், பிறகு அதை வளர்க்கிறான். உங்களில் ஒருவர் தனது குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அந்த சதக்காவை வளர்த்து 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 கடைசியில் நீங்க வறுமையில வரும்போது பார்ப்பீர்கள் மலையை போன்று. ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கொடுங்க, சுபான் இக்லாஸ் முடியாது கேட்கிறவங்களுக்கு கொடுங்க பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்து மொத்தமா ஒருத்தருடைய தேவை பூர்த்தி ஆகிற மாதிரி கொடுங்க. கொடுக்கலாமா இல்லையா? அப்ப சின்ன சதக்காதான், 100 ரூபாயுடைய சதக்காதான் நாளைக்கு வரும் பொழுது ஒரு மலையாக அது இருக்கும். அப்ப இன்னும் பல ஹதீஸுகள் இருக்கின்றன, முடிஞ்ச அடுத்த அமர்வுகள்ல பார்ப்போம். அப்ப இன்றைக்கு படித்த பாடத்துல குறிப்பா அரசுடைய தொடரை பார்த்து முடித்தோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் உயிரை இருக்கிறான், அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்ற விஷயத்தை குர்ஆனில் இருந்த ஹதீஸ்ல இருந்தும் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த ஈமானை அவன் எப்படி விரும்புகிறானோ அது போன்று நம்முடைய ஈமானை ஆக்கி அருள்வானாக. சந்தேகத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் நயவஞ்சகத்திலிருந்தும் அல்லாஹுடைய வேதத்திற்கும் தூதருடைய சுன்னாவிற்கும் முரண்படுவதிலிருந்து அதற்கு மாற்றமான சிந்தனைகளை நாம் நமது சிந்தனைகளிலே கொள்வதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. எல்லா விதமான வழிகேட்டிலிருந்தும் சொல்லிலோ செயலிலோ நம்பிக்கையிலோ ஏற்படக்கூடிய எல்லா விதமான வழிகேட்டிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.